நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சோஷியல் டிஸ்டன்சிங், சமூகத்திலிருந்து விலகி இருத்தல் எப்படி கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் யுக்தியாக உள்ளது என்று கேட்டோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை 80% மக்கள் சமூக விலகல் எனும் யுக்தியை கடைபிடித்தால் கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடலாம் என்பதே தமது ஆய்வின் முடிவு என்று பேராசிரியர் மக்கையல் ப்ரோக்கோபங்கோ கூறினார்.
Basically, in our study, we compared different degrees of compliance with social distancing rules. So the actual measure of social distancing is not that simple. It obviously includes physical distancing when we interact somewhere. But more importantly for our study, it includes reduction of contacts and interactions at the workplace and in the community. So when we say that there is a particular level of compliance with social distancing, say 80%, it means that 80% of people reduce contacts in their workplace practically to zero, for example, or to a very small degree. And then the community interaction may be reduced in half, but the household interactions within the family are maintained at the same level. But the 80% means that 80% of people, say 4 out of 5 in any given family follow these rules. Say you have a family of 5 people, then only one person might go to work and do business as usual, while the other 4 stay at home.
80% மக்கள் சமூக விலகலை கடைபிடித்தால் தொற்றை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று எப்படி சொல்கின்றீர்கள்? இந்த 80% என்ற எண்ணை எப்படி உறுதி செய்தீர்கள்? ஏன் 75% 70% என்று இருக்கக்கூடாது என்று கேட்டோம். ஆஸ்திரேலிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் புள்ளி விவரத்தோடு தனது கணினி மாடல் வடிவமைப்பின்படி சமூக விலகல் எனும் ஸ்ட்ராட்டஜி யுக்தியை பெரியவர்கள், 80% பெரியவர்கள் கடைபிடித்தால் 90% கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதே தமது ஆய்வின் முடிவு என்றார் ப்ரொஃபசர் ப்ரோக்கோபங்கோ அவர்கள்.
Basically, that's what we try to compare. In the model, we have a representation of the entire Australia, 24 million people, in a computational experiment. So we read the data from the Australian census, completely anonymized, and the privacy is preserved, and generate computer digital twins, so to say, of every individual in the population. We know the places of residence and the places of work, and also we put in some epidemiological characteristics of this particular disease. So when an epidemic starts, and we do it by considering major airports and some neighborhoods around these airports, we model how these interactions could happen probabilistically. So when the baseline scenario, meaning that the unmitigated epidemic develops, we know the level with which we could compare. Then in this model, we could say, okay, what happens if 90% of people for a particular duration of time stay at home or do social distancing? What happens if 80%? What happens if 70%? So each of these scenarios is quantitatively investigated by simply running the simulation as if these individuals were doing it in real time.
குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பலாம் என்று ஃபெடரல் அரசு கூறுகிறது. அனுப்புவதை தாம் ஊக்குவிக்க மாட்டோம் என்று விக்டோரிய மாநில அரசு கூறுகிறது. ஒவ்வொரு மாநில அரசும் அவர்களுக்கு ஏற்றார் போன்ற கொள்கைகளை அறிவிக்கின்றன. சொல்லுங்களேன், குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவது ஆபத்தானதா இல்லையா என்று கேட்டோம். குழந்தைகள் வழியாக கொரோனா தொற்று பரவுவது குறைவு, அதாவது டிரான்ஸ்மிஷன் ரேட், தொற்றாறு என்பது குறைவு. பெரியவர்களோடு ஒப்பிட்டால் குழந்தைகள் வழியாக தொற்று பரவுவதல் மிகவும் குறைவு என்பதால் குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்வதில் அதிக தீமை இல்லை என்றார் ப்ரொஃபசர் ப்ரோக்கோபங்கோ அவர்கள்.
So when we did the calibration of this model to epidemiological characteristics, we tried to match specific age-dependent characteristics. So we know, for example, that children do not develop symptoms as severe as adults. We know that they may not be even as infectious as adults in some cases. So all of this is still under verification elsewhere in the world, but some of these characteristics, like the attack rate, which means the proportion of children who show symptoms during this epidemic, is more or less established. Like in China, it was maybe between 2-3% for children. In Japan as well, it was around 2-3%. And even in Australia, I mean, if you look at the most recent data, I think it's somewhere around 2%. Out of all infectious people, out of all sick people, only 2% are children. So this data is processed by the model. So when we simulate the school closure, we again assume that what happens if the schools are closed, what impact, what effect will it have on the overall development, and also in specific age groups like children or older adults and other groups. So we basically simulate this scenario. What happens if we close schools on such and such day, say when the case number of cases is such and such, say 2,000, and see what happens in this alternate reality, so to say, in comparison to the baseline or in comparison to just doing the home quarantine and case isolation. And what the model suggested is that at best, you shift away, you delay the peak of the epidemic by a number of weeks, say 4 weeks in the best case scenario, but the magnitude, the height of this peak in terms of the number of cases does not get reduced. So you basically shift the problem away, but you don't gain anything in terms of reducing potential hospitalizations or the number of required ICU beds or anything like that. So that makes a conclusion that if you don't do social distancing, then school closures by themselves, in not in any combination with social distancing, doesn't really do a job of controlling the epidemic.
இப்போது கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் பின்னணியில் சிங்கப்பூர் போன்று செகண்ட் வேவ் இரண்டாம் கட்ட தொற்று பரவலுக்கு ஆஸ்திரேலியாவில் வாய்ப்பு உண்டா என்று கேட்டோம். கட்டுப்பாடுகளை தளர்த்த இரு காரணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, தொற்று கொண்ட நோயாளிகளின் எண்ணிக்கை 500 குறைவாக இருக்க வேண்டும். அடுத்து, அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் கூட ரேண்டம் டெஸ்டிங் என்று அழைக்கப்படுகின்ற சிலருக்கு எழுமாற்று சோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும், அப்படி செய்தால் இரண்டாம் கட்ட தொற்று பரவலுக்கு வாய்ப்பு குறைவு என்றும் பேராசிரியர் புரோக்கபெங்கோ அவர்கள் கூறினார்.
Yes, it's a very good question, and I guess the answer depends on when are these restrictions lifted. If these restrictions that we're currently experiencing are lifted too soon, when the number of active cases, the prevalence is still fairly high, and at the moment we have about 2,500 of active cases, then the resurgence rebound of this disease is very likely. If we wait longer, when the number of active cases is below 1,000, maybe even in hundreds, and I'm not talking about the new daily cases, I'm talking about cases which are currently infectious, people are who are currently in hospital or in home quarantine or in case isolation, but who are still sick and infectious. So if this number is fairly low, maybe, I don't know, 500 or below, then you could think about lifting some of the restrictions, and it would still be fairly safe to assume that the resurgence would not be happening. So it depends also on different other factors which we did not model. For example, winter is coming, and obviously in winter we traditionally get classical seasonal influenza and other coronaviruses. We didn't model that. So timing is very important. So what the model suggested is that it's better to wait until this number of active cases is very low, maybe even below 100. And also that at that time, which I think would be around late June, early July, maybe even sooner, because we're tracking fairly well in actuality, in reality. And also by that time, we'll have better testing, large-scale testing, which we could apply not only to symptomatic cases, but also to asymptomatic cases, so that we could catch possible transmissions from asymptomatic people sooner, Currently, we're doing good testing, and in Australia is probably one of the leading countries in the world in terms of the number of tests per million, like, I don't know, 15,000, even better. But it would be even higher. It would be ramped up to a larger scale. And in this situation, probably you could think about relaxing the social distancing measures, because you could then catch possible transmissions even sooner.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.